அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டுமென வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்த செய்திகள்.
முழுமையாக உள்ளக பொறிமுறை ஒன்று இருந்தால் அதனால் எங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்படாது. எத்தனையோ 1000 பேர் பிறந்திருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட யுத்தகால குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன.
இலங்கையில் சகல இன மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் யாப்பொன்று உருவாக்கப்படாதது துரதிருஷ்டம் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருப்பது குறித்த செய்திகள். ஹங்கேரி ஊடாக ஐரோப்பாவுக்குள் குடியேறிகள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் புடாபெஸ்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையத்தை மூடப்பட்டது குறித்த செய்திகள். இந்தியா இலங்கைக்கு இடையிலான டெஸ்ட் தொடரை இந்தியா வென்றிருப்பது குறித்த தகவல்கள் இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றுள்ளன.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள இந்து வழிபாட்டிடம் ஒன்றில் கடந்த மாதம் நடந்த குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவராக சந்தேகிக்கப்படும் 2வது வெளிநாட்டவரை அந்நாட்டு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பெயர் குறிப்பிடப்படாத இந்த நபர் எந்த நாட்டவர் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இவர் கம்போடிய எல்லையை கடக்க முயற்சித்த போது தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். குண்டுவெடிப்பு நடக்க சிறிது நேரத்துக்கு முன்னதாக அந்த வழிபாட்டிடத்தில் பையொன்றை வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருந்த நபரின் உருவம் பதிவான பாதுகாப்பு கேமராவின் படங்களுடன் கைது செய்யப்பட்ட இந்த நபரின் உருவம் ஒத்திருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். குண்டு வைத்தவர் இவர்தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவரது கைரேகைகளையும் DNA தரவுகளையும் பரிசோதனைக்குட்படுத்த அதிகாரிகள் எண்ணியுள்ளனர்.
கருக்கலைப்பு செய்து கொண்ட பெண்களுக்கு மன்னிப்பு அளிப்பதற்கான அதிகார சுதந்திரத்தை எல்லா கத்தோலிக்க அருட்தந்தையர்களுக்கும் பாப்பரசர் பிரான்சிஸ் வழங்க இருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது. கருக்கலைப்பு செய்து கொண்ட பெண்கள் எதிர்நோக்குகின்ற வாழ்வியல் மற்றும் தார்மீக போராட்டங்கள் பற்றி பாப்பரசர் விபரித்திருக்கின்ற கடிதம் ஒன்றை வத்திக்கான் வெளியிட்டிருக்கிறது. மிகவும் வருத்தமும் வலியும் தரக்கூடிய முடிவின் காயங்களை தங்களது மனதில் சுமந்து கொண்டு மன்னிப்பு கோருகின்ற பல பெண்களை தான் சந்தித்திருப்பதாக பாப்பரசர் அதில் தெரிவித்திருக்கிறார். கத்தோலிக்க கோட்பாடுகளின்படி கருக்கலைப்பு என்பது இன்று வரை மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது.
நைஜீரியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக அந்நாட்டு தலைநகர் அபுஜாவிலுள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சாம்போ தாசுகி என்ற இவர் தான் குற்றவாளி இல்லை என வாதிட்டார். இவர் முன்னாள் அதிபர் ஜொனத்தன் குட்லாக்கின் அரசாங்கத்தின் போது செல்வாக்கு மிக்க நபராக இருந்தவர். போக்கோஹராம் ஜிகாதிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளின் மேற்பார்வை பொறுப்பாளராகவும் இவர் செயற்பட்டு வந்துள்ளார்.
டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டிகளின் அதிகாரப்பூர்வ லோகோ அதாவது இலச்சினையை அதிகாரிகள் அகற்றியுள்ளதன் மூலம் போட்டி ஏற்பாடுகள் இன்னொரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. பழைய இலச்சினையை கைவிட்டு புதிய இலச்சினை ஒன்றை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக டோக்கியோ 2020 ஏற்பாட்டுக் குழுவின் தலைமை அதிகாரி டொஷிரோ மூட்டோ அறிவித்திருக்கிறார்.
பழைய
இலச்சினையின் வடிவமைப்பாளர் கென்ஜிரோ சனோ பெல்ஜியத்தைச் சேர்ந்த கணினி வரைகலை கலைஞர் ஒருவரின் வடிவமைப்பை பொய்யாக தனது வடிவமைப்பு போல காண்பித்திருப்பதாக குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியிருந்தார். இதனிடையே அதிகரிக்கும் பெரும் செலவு காரணமாக புதிய விளையாட்டரங்கம் ஒன்றை அமைப்பதற்கான திட்டம் கைவிடப்பட்டிருப்பதாக கடந்த ஜூலையில் ஜப்பானிய பிரதமர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானில் நீதிமன்றம் ஒன்று ஆண் ஒருவருக்கும் பெண் ஒருவருக்கும் தலா 100 கசையடி வீதம் தண்டனை அளித்துள்ளது. 20-க்கும் 24 வயதிற்குட்பட்ட இருவருக்கும் அளிக்கப்பட்டுள்ள இந்த கசையடி தண்டனை ஆப்கானிய சட்டங்களுக்கு முரணானது. திருமணத்துக்கு முன்னதாக பாலுறவில் ஈடுபட்டதாக இருவரும் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் கசையடி தண்டனையை நிறைவேற்றியதாக மத்திய மாகாணமான கோர் பகுதியிலுள்ள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த இருவரும் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள். ஏதாவது ஒரு குற்றத்துக்கு ஆப்கானிய சட்ட நடைமுறையில் தண்டனை எதுவும் இல்லாத போது மட்டுமே கசையடி போன்ற கடுமையான சரியா வகை தண்டனைகள் அங்கு வழங்கப்படும்.
அசர்பைஜானில் முன்னணி புலனாய்வு செய்தியாளர் ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளித்திருக்கிறது. செய்தியாளர் கஜிதா இஸ்மாயிலோவா நாட்டின் அதிபரது குடும்பத்துடன் தொடர்புடைய வியாபாரங்கள் அவர்களின் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவர் மீதான பணக்கையாடல், வரி ஏய்ப்பு ஆகிய குற்றங்களை உறுதிப்படுத்தியிருக்கின்ற நீதிமன்றம் முன்னாள் சக பணியாளரை தற்கொலை செய்ய தூண்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்து அவரை விடுவித்திருக்கிறது. ஆனால் அவரது புலனாய்வுச் செய்திகளுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கலே இந்த வழக்கு நடவடிக்கை என்று சர்வதேச மனிதுரிமை குழுக்கள் கூறியிருக்கின்றன.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் இறுதிப் போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டுமென வடமாகாண சபையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் பிபிசியின் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமானத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று வடமாகாண சபையில் இன்று பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பிரேரணையை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேசரன் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார். ஏற்கனவே சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது என்று பிபிசி தமிழோசையிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்ற பின்னணியில் இந்த பிரேரணை தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பிரேரணை சபையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இது ஏன் அவசர அவசரமாக கொண்டு வரப்படுகின்றது என்று முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் விளக்கம் அளித்தார்.
எங்களுடைய கட்சி டிஎன்ஏ அமெரிக்க எங்களை அழைத்து செல்வி நிஷா விஸ்வால் மற்றது டாம் மெல்னாஸ்கி ஆகியோருடன் பல விடயங்களை நாங்கள் பேச நேர்ந்தது. உள்ளக விசாரணை நடைபெற வேண்டும் என்ற முறையிலே அவர்கள் பேசியதால் எங்கள் கட்சி சார்பிலே நாங்கள் யாவரும் சர்வதேச ரீதியான உள்ளிடல் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வெளியிட்டோம். அது மட்டுமல்லாமல் முழுமையாக உள்ளக பொறிமுறை ஒன்று இருந்தால் அதனால் எங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்படாது. எத்தனையோ 1000 பேர் பிறந்திருக்கின்றார்கள், எப்பேற்பட்ட யுத்தகால குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெறாது அல்லது அது சம்பந்தமான ஒரு பக்கச்சார்பான விசாரணைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்காது என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டோம். இதன் காரணத்தினால்தான் இது சம்பந்தமாக சர்வதேச ரீதியான உள் நுழைவு உள்ளீடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த ஒரு கிழமைக்கு முன்னர் இதை சம்பந்தமாக அவர்களுடன் பேசியதன் காரணத்தினால் எங்களுக்கு சில விடயங்கள் தெரிய வந்ததால் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பான எங்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். தான் முன்மொழிந்த பிரேரணை சரியானதா பிழையானதா என பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அவர் எடுத்து கூறினார்.
எங்களுக்கு எது சரியென்று நாங்கள் அறிந்து கொள்கின்றோமோ, எது எங்களுக்கு நீதியை கொண்டு வரும் என்று எங்களுக்கு தெரிகின்றதோ அதனை எடுத்து விளம்புவதற்கு நாங்கள் பின்னிக்க கூடாது. இதன் காரணத்தினால்தான் எவ்வாறான ஒரு பொறிமுறை அமைக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து இயம்பியிருக்கின்றோம். எந்த ஒரு நாடும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இது பிழையன்று எதிரும் கூற வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக பல நாடுகள் தங்களுடைய நன்மை கருதி பலவிதமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு எது நன்மையை தருகின்றதோ, எதனால் எங்களுடைய மக்களுக்கு நன்மை கிடைக்கப் போகின்றதோ, எந்த நடவடிக்கைகளை எடுப்பதால் எங்களுக்கு நீதி கிடைக்கப் போகின்றதோ என்பது சம்பந்தமாக நாங்கள் வெளிப்படையாக கூறுவது தவறில்லை என்று நான் கூற விரும்புகிறேன்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த பிரேரணை குறித்து கருத்து வெளியிட்ட வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தவராசா அவர்கள்,
இங்கே 5 உறுப்பினர்கள் இருக்கின்றோம், நாங்கள் இந்த பிரேரணைக்கு எதிரானவர்கள் அல்ல, சட்ட தெளிவாக கூற வேண்டும், நாங்கள் எதிர்க்கவில்லை
என தெரிவித்தார். இதனையடுத்து எதிர்க்கட்சியினருடைய நிலைப்பாட்டை பதிவு செய்து கொண்டு ஏனையோரின் ஆதரவுடன் இந்த பிரேரணை சபையில் நிறைவேற்றப்பட்டதாக அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
செய்தி குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கையில் சுதந்திரம் பெற்றதன் பின்னர் சகல இன மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் யாப்பு ஒன்று உருவாக்கப்படாதது துரதிருஷ்டவசமானது என புதிய நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தை துவக்கி வைத்து பேசிய ஜனாதிபதி சிறிசேன கூறியிருக்கிறார். இது பற்றிய செய்திகளை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் நாடு முகம் கொடுத்துள்ள சவால்களை வெற்றி பெறுவதற்கு தேசிய அரசாங்கம் ஒன்று அமைப்பது அவசியம் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் நாட்டை கட்டி எழுப்புவதற்கான அவகாசம் உருவாக்கப்பட்ட போதிலும் இரு பிரதான கட்சிகளுக்கிடையே நிலவிய முரண்பாடுகள் காரணமாக அந்த அவகாசம் கைவிடப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவது சம்பந்தமாக மக்களுக்கு வாக்குறுதியொன்றை வழங்கியதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன இதன்படி புதிய நாடாளுமன்றத்தில் தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது நாடு தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளது. இதனை வெற்றி பெற செய்வதற்கு சகல கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால
சிறிசேன.
மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் சகல இன மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் யாப்பொன்று உருவாக்கப்படாதமை துரதிருஷ்டமானதென்று தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன ஜனாதிபதி முறையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மேலும் சிலர் கூறி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஜனாதிபதி முறை நீக்கப்பட வேண்டுமா இல்லாவிட்டால் திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அதேபோன்று தேர்தல் முறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாரிய அழுத்தங்கள் விடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன இதன்படி கடந்த நாடாளுமன்றத்தில் அரசியல் யாப்பின் 20வது திருத்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார். எனவே புதிய தேர்தல் முறையொன்றை உருவாக்கும் பாரிய பொறுப்பு தற்போதைய நாடாளுமன்றம் முன் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கு தனது அரசாங்கம் சகல நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் தெரிவித்தார். சட்டத்தை அமுல்படுத்தும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரச சொத்துக்களை அபகரித்த நபர்களுக்கு பாரபட்சமின்றி தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தனது அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் மேலும் தெரிவித்தார். இதேவேளை அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரதி சபாநாயகராக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால தெரிவு செய்யப்பட்டார். புதிய சபாநாயகர் பதவியேற்ற பின்னர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நிமல் சிரிபாலடி சில்வா, புதிய சபாநாயகர் சகல கட்சிகளுக்கும் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நிமல் சிரிபாலடி சில்வா.
ඔබ මෙහෙවන්න ඔබගේ නායකත්වය ඔබ වන පාර්ලිමේන්තු සංකීර්ණතා රැසකින් පිරී තිබෙනවා ඒ නිසා
මක්කල් විදුලයි මුන්නණියන් தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுர குமார திசாநாயக்க கருத்துக்களை தெரிவித்தபோது மக்களின் நலன் கருதி நாடாளுமன்றத்தை வழிநடத்தி செல்வதற்கு புதிய சபாநாயகர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
On January 8th and August 17th, particularly the people of the north and the east have exercised their franchise with a sense of sobriety.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் சம்பந்தன் கருத்துக்களை தெரிவித்த போது புதிய சபாநாயகர் பாரபட்சமின்றி நியாயமான முறையில் செயற்படுவார் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். பறிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கு புதிய சபாநாயகர் தனது பங்களிப்பை வழங்குவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் ஆர் சம்பந்தன்.
கொழும்பிலிருந்து உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் பெண்கள் இருவரை பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டுமென கிராம சபை ஒன்று தண்டனை வழங்கியுள்ளதாக வெளியான செய்தி உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுகுறித்த செய்தியை அளிக்கிறார் பிபிசியின் புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் பெண்கள் இருவரை பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டும் என கிராம சபை ஒன்று தண்டனை வழங்கியுள்ளதாக வெளியான செய்தியால் அந்த விவகாரம் தற்போது உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுபவர்களில் ஒருவர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் தனக்கு பாதுகாப்பு கோரி வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை வெளியிட்ட இந்திய ஊடகங்கள் சில குற்றச்சாட்டுகளையே நடந்தவையாக கூறி செய்திகளை வெளியிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உயர்சாதி பெண் ஒருவருடன் தலித் இளைஞர் ஒருவர் ஓடி போய்விட்டதாக கூறி அதற்காக அந்த இளைஞரின் சகோதரிகள் இருவரையும் பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டும் என உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காப்பு பஞ்சாயத்து எனப்படும் சட்டப்பூர்வமற்ற கிராம சபை ஒன்று உத்தரவிட்டது என வந்த செய்தியை சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் தனது இணையதளத்தில் பிரசுரித்தது. அதற்கெதிராக கையெழுத்திடுமாறு பிரசுரித்திருந்த மனுவில் கிட்டத்தட்ட 100,000 பேர் வரை கையொப்பமும் இட்டுள்ளார்கள். இதே விவகாரம் தொடர்பாக பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே இச்சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் அந்த கிராமத்திற்கு நேரடியாக சென்ற பிபிசியின் செய்தியாளர் சஞ்சய் மஜூம்தரிடம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போன்ற எந்த உத்தரவையும் கிராம சபை பிறப்பிக்கவில்லை என உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய தலைநகர் டெல்லியிலிருந்து 1 மணி நேர பயணத்தில் சென்றடையக்கூடிய அந்த சங்க்ரோத் கிராமம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாக்பாத் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தில் இதுபோன்ற உத்தரவு வெளியானதாக கூறும் மக்கள் யாரையும் சந்திக்க முடியவில்லை எனவும் பிபிசியின் செய்தியாளர் சஞ்சய் மஜூம்தர் கூறுகிறார். ஓடி போனதாக கூறப்படும் அந்த உயர்சாதி பெண்ணையும் நேரில் சந்தித்து பேட்டி எடுத்த சஞ்சய் மஜூம்தரிடம் அப்பெண் தான் விருப்பத்துடன் ஓடி போகவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் தனக்கு வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்தோடு இந்த விவகாரம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளதால் அந்த கிராமத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதை காண முடிகின்றது என்றும் சஞ்சய் மஜூம்தர் கூறுகிறார். இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கும் பெண் பிபிசி செய்தியாளரிடம் பேசிய போது உயர்சாதி மக்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்றும் அவர்களால் எதையும் செய்ய முடியும் என்கிற சூழல் நிலவுவதாகவும் கூறினார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் கோபிகா பாஷி பிபிசியிடம் பேசிய போது தாங்கள் இந்த விவகாரம் நடைபெற்ற கிராமத்திற்கோ அப்பகுதிக்கோ நேரில் செல்லவில்லை என்றார். அத்தோடு நீதிமன்ற வழக்கை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விவகாரத்தை அம்னிஸ்டி கையாண்டது என்றும் குறிப்பிட்டார். இந்திய ஊடகங்களில் இது போன்ற செய்திகள் வெளியிடப்படுவது குறித்து பிடிஐ எனும் செய்தி நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரிடம் கேட்டேன்.
ஊடகங்கள் செய்தியை சரியாக தர வேண்டும் என்பது எந்த காலத்திலும் ஒரு ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உத்தரப்பிரதேசம், அதுவும் இங்கு காப் பஞ்சாயத்து என்று சொல்வார்கள் வட மாநிலங்களில், அந்த மாதிரி பஞ்சாயத்துகளில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுவது நிஜமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதனால் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு அந்த மாதிரி இங்க மாதிரி நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் அது பெரிய விஷயம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஊடகங்களை தவறாக குறை சொல்ல முடியாது.
அதாவது பொதுவா நடக்குது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு காரணத்தை மட்டும் கூறி ஒரு குறிப்பிட்ட விவகாரத்துல வந்து ஒரு தலைபட்சமா செய்திகளை வெளியிடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நியாயமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
அதை தான் நான் சொல்றேன். இந்த விஷயத்துல கூட அது தவறு என்று இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. பத்திரிகைகள் வந்து தவறு செஞ்சாங்கன்னு அதையும் ஒரு ஒரு உறுதியா சொல்ல முடியாது.
இல்ல, இந்த மாதிரி நம்பப்படுற இந்திய ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு தலைபட்சமான செய்திகளை வெளியிடுற காரணத்தினால உலக அரங்குல இந்தியாவுடைய நிலை வந்து வேறு மாதிரி சித்தரிக்கப்படுறத வந்து எப்படி பாக்குறீங்க?
அது வந்து உங்களுக்கு ஜனநாயகத்துல இது ஒரு 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 பிரைஸ் யூ ஹேவ் டு பே. எப்போ ஊடகங்கள் சுதந்திரமா செயல்படும் ஒரு சில தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் நடப்பதனால் சில சமயங்களில் ஒரு சில இமேஜ் வெளியில வரும். இது தவிர்க்க முடியாத ஒன்றுதான்
என்றார் பிடிஐ செய்தி நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற செய்தியாளர் சந்திரசேகர்.
செய்தியை அளித்தவர் ஜெயக்குமார். அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி. பல்வேறு நாடுகளில் இருந்து வரும் குடியேறிகள் ஹங்கேரி ஊடாக ஐரோப்பாவுக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் அந்நாட்டு தலைநகர் புடாபெஸ்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் ஒன்று மூடப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
குடியேறிகள் ஹங்கேரி ஊடாக ஐரோப்பாவுக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் அந்நாட்டு தலைநகர் புடாபெஸ்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையத்தை அதிகாரிகள் மூடியதை அடுத்து நூற்றுக்கணக்கான குடியேறிகள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜெர்மனி மற்றும் சுதந்திரம் என்று கோஷம் எழுப்பிய குடியேறிகளை அங்கிருந்து செல்லும்படி அதிகாரிகள் கூறி வருகின்றனர். ஆனால் தங்களுக்கு டிக்கெட்டுகளை தரும்படி கோரி தொடர்ந்தும் குடியேறிகள் கோஷம் எழுப்பினர். யாருக்கு வேண்டுமானாலும் தங்களுக்கு ஏற்பட்டதை போன்ற அவல நிலை ஏற்படலாம் என்று கூறிய குடியேறிகளில் ஒருவர் ரயில் நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்தார்.
Tell us what is the solution. Tell us what is the solution. Everyone can be in our situation. Everyone can have our role. Please make us our solution. Please find
for எங்களது பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கூறுங்கள். எங்களது இந்த நிலை எல்லோருக்கும் ஏற்படலாம். எங்களது நிலைமையிலிருந்து பாருங்கள். தயவு செய்து எங்களுக்கு ஒரு தீர்வை தாருங்கள்
என்று வருந்தி கேட்டார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த குடியேறி. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதலின் காரணமாக சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் எரித்ரியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தமது நாடுகளிலிருந்து வெளியேறி ஐரோப்பாவுக்குள் நுழைய முயற்சித்து வருகின்றனர். இவ்வாறு வரும் குடியேறிகள் ஹங்கேரியின் வழியாக ஆஸ்திரியா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு நுழைய முற்படுகின்றனர். இவர்களில் ஒரு பகுதியினரே இன்றைய தினம் ஹங்கேரி புடாபெஸ்ட் கெலாட்டி ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹங்கேரி நாட்டு அதிகாரிகள் ஐரோப்பிய ஒன்றிய விதிகளை முறையாக செயல்படுத்தவே இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளனர். அத்தோடு திங்கட்கிழமை அன்று 3,650 குடியேறிகள் ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவை வந்தடைந்துள்ளனர் என தெரிவித்துள்ள அந்நாட்டு காவல்துறையினர் அவர்களில் பலர் ஜெர்மனிக்கு செல்வதற்காக காத்திருக்கின்றனர் எனவும் கூறினர். இதற்கிடையில் குடியேறிகளை ஐரோப்பிய நாடுகள் நியாயமான முறையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஜெர்மனி ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கல் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
Wir sind uns einig, dass die einheitliche europäische
ஒருங்கிணைந்த ஒரு குடியேற்ற கொள்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் பொறுப்பாகவும் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய உடன்பாட்டின்படி குடியேறிகள் எங்கு வந்து இறங்குகிறார்களோ அங்கு அவர்களை பதிவு செய்வதற்கான நிலையம் அமைக்கப்பட வேண்டும்
என்று ஜெர்மனி ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கல் தெரிவித்தார். இதற்கிடையில் மூடப்பட்டிருந்த கெலட்டி ரயில் நிலையத்தை குடியேறிகள் தவிர்த்த பயணிகள் பயணிப்பதற்காக அதிகாரிகள் திறந்துவிட்டுள்ளனர். ஐரோப்பாவுக்குள் நுழையும் குடியேறிகளின் எண்ணிக்கை முன்பை விட அதிகரித்துள்ள நிலையில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 1,07,500 குடியேறிகள் ஐரோப்பாவுக்குள் நுழைந்துள்ளனர். இவ்வருடத்தில் சுமார் 800,000 குடியேறிகள் தமது நாட்டுக்குள் வருவார்கள் என்று ஜெர்மனி எதிர்பார்க்கிறது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 4 மடங்கு அதிகமாகும். மறுபுறத்தில் ஐரோப்பாவிற்குள் நுழைவதற்கான ஆபத்தான பயணங்களின் போது குடியேறிகள் உயிரிழக்கும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன.
செய்தி குறிப்பை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் தூக்கம் தொடர்பான செய்தி ஒன்று. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குபவர்களுக்கு ஜலதோஷத்தை உண்டாக்கும் வைரஸின் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஆய்வின் முடிவுகள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து நடத்தப்பட்ட பரிசோதனையில் 164 ஆரோக்கிய மாணவர்களின் தூங்கும் பழக்கம் கண்காணிக்கப்பட்டது. அதற்காக அவர்களின் கைகளில் மணிக்கட்டில் தொடு உணர் கருவி ஒன்று பொருத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்களின் மூக்கில் ஜலதோஷத்தை தோற்றுவிக்கும் ரினோ வைரஸ் அடங்கிய திரவத்தின் சில சொட்டுக்கள் விடப்பட்டன. இவர்கள் அனைவரும் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு தொடர்ந்து கூர்மையாக கண்காணிக்கப்பட்டனர். இவர்களில் எத்தனை பேருக்கு ஜலதோஷம் பிடித்தது என்று கணக்கிடப்பட்டது. இந்த பரிசோதனையின் இறுதியில் கிடைத்த முடிவுகள், குறைவான தூக்கம் என்பது மனிதர்களின் நோய் எதிர்ப்பு தன்மையை குறைத்து விடுகிறது என்பதை உறுதி செய்திருக்கின்றன. இந்த பரிசோதனையில் தூக்கத்தின் கால அளவு மட்டுமே கணக்கில் கொள்ளப்பட்டது, தூக்கத்தின் தன்மை கணக்கில் எடுக்கப்படவில்லை. விட்டுவிட்டு தூங்குவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தெரியவில்லை. மாறாக ஒருவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குகிறார் என்பது மட்டுமே கணக்கு என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஆய்வின் முடிவுகளின்படி ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்திற்கும் அதிகமாக தூங்குபவர்களோடு ஒப்பிடும்பொழுது ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குபவர்களுக்கு ஜலதோஷம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆய்வை மேற்கொண்ட முதன்மை ஆய்வாளரான கலிபோர்னிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் எரிக் பிராதர், ஒருவருக்கு ஜலதோஷம் பிடிக்குமா பிடிக்காதா என்பதை நிர்ணயிக்கும் காரணிகளில் முக்கியமானதாக போதுமான தூக்கமின்மை காணப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். ஒருவரின் வயது, அவருடைய மன அழுத்தத்தின் அளவு, அவர்களின் இனம், கல்வி, வருமானம், ஒருவரின் புகைக்கும் பழக்கம், இவை அனைத்தையும் விட ஒருவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குகிறார் என்பதே அவருக்கு ஜலதோஷம் பிடிக்குமா பிடிக்காதா என்பதை நிர்ணயிக்கும் காரணியாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறைவான தூக்கத்திற்கு வேறு பல நோய்களுடனும் உடல் பருமனடைதலுடனும் கூட தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே மருத்துவ ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மேலும் தடுப்பு மருந்துகளின் பயன்பாட்டையே கூட தூக்கமின்மை மட்டுப்படுத்திவிடக் கூடும் என்று ஏற்கனவே மருத்துவர் பிராதர் தெரிவித்திருந்தார். பொதுவாக மனிதர்களுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 8 மணி நேர ஆழ்ந்த தூக்கம் அவசியம் என்றும், அப்படி தூங்கினால்தான் மனிதர்கள் ஆரோக்கியமாக செயற்பட முடியும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். அதே சமயம் சிலருக்கு கூடுதல் தூக்கம் தேவைப்படுவதாகவும், வேறு சிலரோ குறைவான தூக்கத்துடன் கூட ஆரோக்கியமாக இருக்க வல்லவர்கள் என்றும் ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன. ₹460 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக வசித்த பிரம்மாண்டமான கடல் தேளின் படிமங்களை அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தற்கால சிலந்திகளின் மூதாதையராக இந்த தேள் கருதப்படுகிறது. இந்த தேள் 2 மீட்டர் நீளம் கொண்டதாக இருந்தது. ஒல்லியான உடலை கொண்ட அந்த ஜந்துவுக்கு தலையை பாதுகாக்க கவசம் போன்ற அமைப்பும் இருந்திருக்கிறது. இரையை பிடிப்பதற்கு என நீண்ட கொடுக்குகளும் இருந்திருக்கின்றன. இந்த படிமம் வடகிழக்கு அயோவாவில் இருக்கும் பாறைகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கடல் தேள்களையெல்லாம் விட தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது 10 மில்லியன் வருடங்கள் பழமையானது என்று ஏல் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நண்டு, நட்டுவாக்காலி போன்ற உயிரினங்களை ஒத்ததாக இந்த உயிரினம் காணப்பட்டாலும் உண்மையில் இந்த கடல் தேள்கள் தற்கால சிலந்திகளின் மூதாதையர்களாகும். உலகின் கடல் பறவைகளில் 90% வயிற்றுக்குள் சிறிதளவாவது பிளாஸ்டிக் இருக்கும் என்று தாம் நம்புவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அரை நூற்றாண்டாக தாங்கள் நடத்திய பல ஆய்வுகளை வைத்து தாம் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த காலப்பகுதியில் கடலில் சேர்ந்துவிட்ட பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களின் அளவு 8 மில்லியன் டன்கள் என்கிற அளவாக அதிகரித்துவிட்டது என்று ஒரு மதிப்பீடு கணக்கிட்டிருக்கிறது. சிறு பிளாஸ்டிக் கூளங்களை மீன்களின் முட்டை என்று தவறாக நினைத்து பறவைகள் உண்டுவிடுகின்றன என்றும், அவை வயிற்றுக்குள் தங்கினால் அந்த பறவையின் உயிருக்கே உலை வைக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். கடுமையான வெயிலுக்கு மத்தியிலும் ஐஸ்கிரீமை நீண்ட நேரம் உறை நிலையில் வைத்திருப்பதற்கான வழியை தாம் கண்டுபிடித்திருப்பதாக பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். ஐஸ்கிரீம் மிகவும் மெதுவாக உருக உதவுவதுடன் அதற்கு மிகவும் மென்மையான, மிருதுவான தன்மையை கொடுக்கவும் கூடிய இயற்கையாகவே உருவாகும் ஒரு புரதத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்பானது நாம் உண்ணும் உணவுகளில் மோசமான கொழுப்பை குறைக்கவும் கலோரிகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் உதவும் என்று எடின்பரோ மற்றும் டண்டி பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இந்த விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள் இந்த புதிய ஐஸ்கிரீம் விற்பனைக்கு வரலாம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இனி விளையாட்டுச் செய்தி. இந்திய கிரிக்கெட் அணி 22 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ஒன்றை வென்றுள்ளது. மேலதிக செய்திகளை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்திய கிரிக்கெட் அணி 22 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ஒன்றை வென்றுள்ளது. கொழும்பில் உள்ள சரவணமுத்து விளையாட்டு அரங்கில் இன்று முடிவடைந்த 3வது டெஸ்டில் இந்திய அணி 117 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்று போட்டி மற்றும் தொடரை கைப்பற்றியது. விராட் கோலி தலைமையிலான அணி முதல் முறையாக பெறும் டெஸ்ட் தொடரின் வெற்றியும் இதுவே. 3 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் இலங்கை அணி 63 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றது. ஆனால் 2வது போட்டியில் பலமாக மீண்டு வந்த இந்திய அணி 278 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றது. டெஸ்ட் தொடர் சமநிலையில் முடியுமா அல்லது யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை முடிவு செய்யும் போட்டியாக 3வது டெஸ்ட் அமைந்தது. கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 274 ஓட்டங்களும் இலங்கை அணி 268 ஓட்டங்களும் எடுத்தன. 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 312 ஓட்டங்கள் எடுத்த நிலையில் இலங்கை அணி 201 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கைக்கு எதிரான இந்த வெற்றி ஒரு மைல் கல் என்றும், தமது அணி இப்பொழுது சரித்திரத்தின் ஒரு பகுதியாகியுள்ளது என்றும் அணியின் தலைவர் விராட் கோலி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்த பிறகு அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு தொடரை வெல்வது என்பது இதுவரை நடைபெற்றது இல்லை என்று தனக்கு கூறப்பட்டதாகவும் விராட் கோலி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனிடையே கொழும்பில் முடிவடைந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் முறைகேடாகவும் கிரிக்கெட் விளையாட்டின் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலும் நடந்து கொண்டார்கள் என இந்தியாவின் இஷாந்த் சர்மா மற்றும் இலங்கையின் தம்மிக பிரசாத், தினேஷ் சண்டிமல் மற்றும் லாகிரி திருமான்ன ஆகியோர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 4வது நாள் ஆட்டத்தின் பொழுது தனது தலையை குறிவைத்து தம்மிக பிரசாத் பந்து வீசுகிறாரா என இஷாந்த் சர்மா கேட்க அது வாக்குவாதமாக மாறியது. உடனே பிரசாத்துக்கு ஆதரவாக தினேஷ் சண்டிமலும் லாகிரி திருமான்னாவும் குரல் கொடுக்க ஆடுகளத்தில் உரசல் ஏற்பட்டு நடுவர்கள் வந்து அவர்களை விலக்கும் நிலை ஏற்பட்டது.
இதனிடையே ஆடுகளத்தில் கண்ணியமற்ற வகையில் நடந்து கொண்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்த இந்திய இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கான தண்டனையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இதன்படி ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த இந்தியாவின் இஷாந்த் சர்மாவுக்கு 1 டெஸ்ட் போட்டியில் விளையாடவும், இலங்கையின் தினேஷ் சண்டிமலுக்கு 1நாள் போட்டி ஒன்றில் விளையாடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் லாகிரு திருமான்ன மற்றும் தம்மிக பிரசாத் ஆகியோருக்கு ஆட்டத்தொகையில் 50% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 12 மாதங்களில் இஷாந்த் சர்மா மேலும் ஒரு தவறை செய்வாராயின் அவருக்கு நீண்டகால தடை விதிக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. போட்டிக்கு பிறகு நடைபெற்ற விசாரணையில் இந்த நால்வரும் தம் மீதான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளனர். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.